சிந்திக்கப் போகிறோம். நடைமுறை காரியங்கள். நாளைய தினத்திலே தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வருகிறது இல்லையா? நாளைய தினத்திலே வாக்குப்பதிவு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் எப்படி இந்த காரியங்களில் நம்மை ஈடுபடுத்துவது, எப்படி நம்மை விலக்கி காத்துக் கொள்வது, நம் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்வது, இது நமக்கு தெரியணும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு இந்த தெளிவு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நமக்கு பிரதானம். நம் இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒரு தொழில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வேலையில் இருக்கிறோம். நாம் எந்த வேலையில் இருக்கிறோம் என்பது முக்கியம். எப்படி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாம் எந்த வேலையில் இருக்கிறோமோ அது தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கை கொண்டு வருகிறதான ஒரு வேலையா இருக்கக்கூடாது. பேசிக்கா அது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் எடுத்திருக்கிற ப்ரொஃபஷன் அல்லது நாம் செய்கிற வேலை, நம்ம ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற காரியங்கள், ரொம்ப முக்கியமாய் சொல்ல போனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதகத்தை உண்டாக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதகத்தை உண்டாக்கக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய, அதிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராத எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தேவ பிள்ளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன் என்று கேட்டால், இந்த உலகத்திற்குரிய காரியத்தை வைத்து நாம் நித்தியத்தை இழந்துடக்கூடாது. உலக வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது, ஆனால் நித்திய வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதுலதான் ஒரு தேவ பிள்ளை போக்கஸ்டா இருக்கணுமே தவிர, இந்த உலகத்திற்குரிய காரியத்தில் என்ன வேணா செய்யலாம் என்று சொல்லி நாம் எல்லாத்திலும் ஈடுபடுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. என்ன பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராதுனவர். எல்லாத்தையும் செய்யலாம், நினைச்சா செய்யலாம், ஆனால் எல்லாமே நமக்கு தகுதியா இருக்கா? சரி, இன்னைக்கு காலையில் நான் வீட்டில் அப்படியே மனசில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, எனக்கு கர்த்தர் நாளைய தினத்தில் இந்த எலெக்ஷன் வருகிறதுனாலே இதை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவிருக்கணும், அதை குறித்து பேசும்படி என்னுள்ள பல விஷயங்களை ஆண்டவர் எனக்கு என்னோடு பேசினார். ஆகினால் அந்த காரியங்களை இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எடுத்துக்கொள்வோம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4:17, 25 ரெண்டு வசனங்களிலும் நாம் வாசிக்கலாம்.
உன்னதமானவர்
மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து
தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து
மனுஷரில் தாழ்ந்தவனையும்
அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு
காவலாளரின் தீர்ப்பினால்
இந்த காரியமும்
பரிசுத்தவான்களின் மொழியினால்
இந்த விசாரணையும்
தீர்மானிக்கப்பட்டது என்றான். 25 வாசிக்கலாம்.
உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை
நீர் அறிந்து கொள்ளுமட்டும்
ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும்.
இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நிலைப்பாட்டை குறிக்கிறது. ஆண்டவரும் அரசியலும், நீங்க இந்த செய்தியை நான் அப்படிதான் யோசிக்கிறேன், ஆண்டவரும் அரசியலும். ஆண்டவர் ஒரு அரசியல் காரியத்தில் எப்படி தன்னை ஈடுபடுத்துகிறார், அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்மை எப்படி ஈடுபட எதிர்பார்க்கிறார், இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இங்கே உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதிலே தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். உலகத்திலே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருக்கு. இப்ப இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் மொத்த இந்தியாவையும் ஆளுகை செய்வதற்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஆளுகை செய்வதற்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், இல்லையா? அப்படி இருக்குது. அதற்கு கீழே ஆளுகைகள் இன்னும் இருக்குது, கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி படிப்படியாய் பல ஆளுகைகள் இருக்கிறது. இதிலே பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் எத்தனையோ படிகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலான தலையான ஆளுகை, சர்வத்திற்கு மேலான சர்வ ஆளுகை யார் கரத்தில் இருக்கிறது என்றால் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. பூமியில் இருக்கிற எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், உலகம் முழுவதிலும் இருக்கிற சாம்ராஜ்யங்கள், அமெரிக்க தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருக்கட்டும், இங்கிலாந்து தேசத்தின் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும், முகமதிய தேசங்களில் இருக்கிறதான அந்த ராஜ்யபாரம் செய்கிற அந்த சீக்ஸ் அவர்களா இருக்கட்டும், ஷேக்ஸ் அவர்களா இருக்கட்டும், இப்படி பலர் எத்தனையோ பேர் ஆளுகை செய்கிறாங்க. ஆனால் அவரவர்கள் தங்களுடைய பலத்தினால், தங்களுடைய திறமையினால், தங்கள் பணத்தினால், தங்களுடைய முயற்சியினால் அந்த பதவியில வந்து உட்காருகிறோம் என்று சொல்லி மதிகேடான ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். நம்ம நல்லா தெரியணும். இன்னைக்கு ஒருத்தர் வந்து நாளைக்கு எலெக்ஷன் நடந்து ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் எப்படி உட்கார போறார், 19ஆம் தேதிக்கு பிறகு ரிசல்ட் வரும், சீஃப் மினிஸ்டர் உட்கார போறார், என்ன நினைக்கிறார்கள், என் பணத்தினால நான் ஜெயித்தேன், அல்லது எங்களுக்கு இருக்கிறதான ஆதரவினால் ஜெயித்தோம், அல்லது நாங்கள் கொடுத்த திட்டங்களினால் ஜெயித்தோம், இப்படி நினைக்கிறாங்க. எல்லாமே தவறு. அவரவர்கள் ஒன்று நினைக்கிறாங்க, இதனால்தான் நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறாங்க. உண்மை என்ன என்பதை வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதிலே தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அந்த ஆளுகையில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியணும். ஆமென். நமக்கு தெரியும். ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொள்ளணும். நமக்கு தெரியும் ஆண்டவர் ஆளுகை செய்கிற தேவன். உலகம் முழுவதிலும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் நம்முடைய ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிற தேவன். சரி, இப்படி இருக்கும் பொழுது வேதம் முழுவதிலும் எத்தனையோ பேரை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார், எத்தனையோ பேரை ஆண்டவர் தாழ்த்தி இருக்கிறார். இந்த வசனங்களை நாம் வாசித்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது, நடந்தது என்பதை நான் சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் மற்ற காரியங்களுக்குள் கடந்து சொல்லுகிறேன். இந்த 17ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் ஒரே காரியத்தை தான் சொல்லுச்சு. உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதில் தமக்கு சித்தமானவனு கதை கொடுக்கிறார். எதுக்கு இந்த வசனம் இந்த ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நேபுகாத்நேச்சார், நம்ம ஹிஸ்டரியில கூட நம்ம படிச்சிருப்போம், நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய உலகத்திலே ஒரு சர்வ சாம்ராஜ்யமாக இருந்த பாபிலோனின் அரசனாக இருந்தான். அவனுடைய பெயர் பிரஸ்தாபம் மிகவும் பெரியது. நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது ஹிஸ்டரியில படிச்சது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, த ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, த ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன். அவன் கட்டின அந்த மகா பேபிலோன், அப்ப நான் பைபிள் படிச்சது இல்லை, ஸ்கூல் புக் படிச்ச போது படிச்சேன், ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பேபிலோன், உலக அதிசயங்களில் ஒன்று என்று அது கருதப்பட்டது. உலகத்தில் அப்படிப்பட்ட காரியம் யாருமே செய்யல என்று சொல்லி உலக அதிசயங்களில் ஒன்றாக அந்த தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன், அறிவிக்கப்பட்டது. அதை யார் செய்தார்கள்? இந்த நேபுகாத்நேச்சார் அதை செஞ்சான். அவன் ஒரு பைபிள் கேரக்டர், அவன் நமக்கு பாட புத்தகத்திலே வருகிற ஒரு ஹிஸ்டரி பர்சன். அவன் அப்ப பாத்தீங்கன்னா வேதமும் சரித்திரமும் இணைஞ்சுதான் போகும். வேதம் வந்து கட்டுக்கதை கிடையாது. உலகத்தில் எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்குது, எதுக்கு ஹிஸ்டரி கிடையாது இல்லையா? இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது, ராமர் வந்தார் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, எல்லனமோ இருக்கு. எதுக்கு ஹிஸ்டரி கிடையாது, கதைகள் அதுக்கு ஹிஸ்டரி கிடையாது. ஆனால் வேத புத்தகத்தில் வருகிற சம்பவங்கள் எல்லாமே சரித்திரம். தாவீது எந்த காலத்தில் அரசாட்சி செய்தான் என்பதை பைபிள்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை, சரித்திர புத்தகத்தை படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். நேபுகாத்நேச்சார் எப்படிப்பட்ட அவன் ராஜ்யம் இருந்தது என்று நமக்கு பைபிள படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரித்திர புத்தகத்தை படித்தால் நமக்கு தெரியும், சரித்திரமே அதுக்கு சாட்சி சொல்லும். அதனால வேதமும் சரித்திரமும் இணைஞ்சு போகிறது. பல சாம்ராஜ்யங்களின் காலகட்டத்திலே நடந்த எல்லா விஷயங்களையும் வேதம் துல்லியமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. அதனாலே பார்க்கும்பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் அவனை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த நாட்களிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யம், முதல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமாய் இருந்தது. முதலாவது எகிப்திய சாம்ராஜ்யம் அந்த நாட்களில் மிகப்பெரியது. அதற்கடுத்து இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே அவன் ராஜாவாக இருந்த பொழுது அவனுக்குள்ள ஒரு பெருமை, அவன் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் பெரிய ஐஸ்வர்யமான இருந்தான். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத காரியங்களை அவன் உருவாக்கக்கூடியவனா இருந்தான். அந்த ஹேங்கிங் கார்டன் அதை செய்யும் பொழுது அவன் நிச்சயமாகவே பெருமைப்பட்டிருப்பான். இப்ப இன்னைக்கு கூட துபாயில பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நல்ல விஷயம் இருக்குது. மலேசியாவில் ஒரு பெரிய டவர் இருக்குது, துபாயில் இருக்கிறதான அந்த ஷேக்குகள் அதை விட பெருசா கட்டணும்னு கட்டி இன்னைக்கு உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங் துபாயில் இருக்குது. எதுக்கு? எங்கள் தேசத்தில் தான் உலகத்திலே டாலஸ்ட் பில்டிங் இருக்குதுன்ற ஒரு பெயர் பிரஸ்தாபம். கடலுக்கு நடுவிலே ஒரு இயற்கையான சூழ்நிலை அல்ல, செயற்கையான ஒரு தீவை உண்டாக்கி அதிலே ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறாங்க. செயற்கையாக ஒரு தீவை உண்டு பண்ணி அதுல ஹோட்டல்ஸ் இருக்கு துபாயில். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் தன் பெயர் பிரஸ்தாபத்திற்காக புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று செய்யலாம், அதை காலங்காலமாக மற்றவர்கள் நினைக்க வேண்டும், தங்களுடைய பெயர் அதில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு. இது நேபுகாத்நேச்சாருடைய காரியம் மட்டுமல்ல, உலக வம்சத்திலேயே ஆரம்பத்திலிருந்து இருக்கிற விஷயம்தான். முதல் மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினார். அவருக்கு பிறகு ஜனங்கள் பெருகி கொண்டு வந்தார்கள். நீங்க இதை படிக்க வேண்டாம். ஆதியாகம் 11 அதிகாரத்தை நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா அங்கே பூமியிலே ஜனங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருந்தாங்க. அப்படி பெருகும் பொழுது, இது ஆபிரகாமுடைய நாட்களுக்கு முன்னால் நடந்துச்சு, பெருகும் பொழுது ஜனங்கள் தங்களுக்குள்ள நினைச்சாங்க தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி ஒரு பெரிய கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி வானளாவிய ஒரு கட்டடத்தை கட்டி இன்னைக்கு துபாயில் என்ன செய்யறாங்களோ அதை அன்னைக்கே முதல் ஜனங்கள் செஞ்சாங்க. வானளாவிய ஒரு கட்டடத்தை கட்டி தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி, இது யார் கட்டினான் என்னைக்குமே பின்வரும் சந்ததி சொல்லும்படியாக ஒரு கட்டடத்தை கட்டணும்னு பிளான் பண்ணாங்க, கட்டினாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஓ உனக்கு பெயர் உண்டாகும்படி நீ முயற்சி பண்றியா, சிம்பிளா ஒரு காரியத்தை செஞ்சார். அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே மொழி இருந்தது, பாஷையை மாத்தி விட்டார். ஒரு செகண்ட் ஆண்டவர் பல பாஷைகளை அங்கதான் கிரியேட் பண்ணார். பாஷை மாறிச்சு, ஒருத்தன் சொல்றது இன்னொருத்தனுக்கு புரியல, இன்னொருத்தன் சொல்றது இவனுக்கு புரியல, எல்லாம் சர்வ குழப்பமாச்சு. அப்ப பார்த்தாங்க யார் யாரெல்லாம் ஒரே விதமான பாஷையை பேசுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு குரூப் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா மத்தவங்களோட உங்களால் மிங்கிள் ஆக முடியல இல்லையா, யார் யாருக்கு என்னென்ன பாஷை ஒத்து வந்துச்சோ அவங்கெல்லாம் ஒரு கூட்டம் ஆயிட்டாங்க. அப்படி இப்படி போய் தான் உலகம் முழுவதும் ஜனங்கள் பெருகினாங்க. அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடத்தில் தான் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் வந்துச்சு. புரியுது, நல்லா தெரியணும். அந்த பாபேல் கோபுரம் தனக்கு பெயர் உண்டாகும்படி முதல் கூட்டமாகிய ஜனங்கள் கட்டினதான அந்த பாபேல் கோபுரம் கட்டின இடத்தில் தான் இன்றைக்கு இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் உருவானது. அங்கதான் நேபுகாத்நேச்சார் இருந்தார். இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலா அதை சொல்ல போனால் அதுதான் இன்னைக்கு ஈராக். அந்த இடத்துல தான் சதாம் ஹுசைன் எழுப்பி வந்த இடம். புரியுதுங்களா, அவனும் தனக்கு பெயர் உண்டாகும்படி பெருமையுள்ள மனுஷனாக எழுப்பினது அதே இடம்தான். இந்த காலகட்டத்தில் சதாம் ஹுசைன் எழுப்பின வந்த இடம். இப்படியாய் பார்க்கும் பொழுது காலாகாலமாக மனுஷர்கள் தங்களை உயர்த்துவதற்கும் தங்களுக்கு பெயர் பிரஸ்தாபம் உண்டாகிறதற்கும் நினைச்சாங்க. தங்களால் முடிந்த காரியங்களை அவங்க முயற்சி பண்ணினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இங்கே இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் ராஜாவாக உயர்த்தப்பட்ட இந்த நேபுகாத்நேச்சார் இந்த இடத்தில் தன்னுடைய சாம்ராஜ்யத்திலே தனக்கு பெயர் பிரஸ்தாபம் உண்டாகும்படி அவன் பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டினான். இந்த ஹேங்கிங் கார்டன் தொங்கு தோட்டத்தை உருவாக்கினான். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத பல விஷயங்களை உருவாக்கினான். உருவாக்கிவிட்டு அவன் தன் மனதிலே பெருமையாய் நினைக்கிறான், இது என்னுடைய சாம்ராஜ்யம், என்னுடைய ராஜ்யத்தின் மகிமை, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன். பெருமை, மதிகேடான பெருமை அவனுக்குள்ள வந்துச்சு. என்னைக்குமே தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அன்றைக்கு அந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு உயர்வு என்று உண்டானதானால் அது கத்தரால் வந்தது போல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு என்று ஒன்று உண்டாகிறது என்றால் அது கத்தரால் மட்டும்தான் வருகிறது. அந்த உயர்வுக்கு நம்முடைய திறமையோ முயற்சியோ வேறு எந்த காரியம் என்று சொல்லி நம்மை குறித்து பெருமை அடைந்து மதிகேட்டிலே நாம் போய்விடக்கூடாது. என்னுடைய உயர்வு கத்தரால் வருகிறது என்று நம்ம உணரணும். என்னுடைய மேன்மை கத்தரால் வருகிறது, என்னுடைய மகிமை கத்தரால் வருகிறது, என்னுடைய திறமை கத்தரால் வந்தது, என்னுடைய ஞானம் கத்தரால் வந்தது, என்னுடைய அறிவு கத்தரால் வந்தது, என்னுடைய சாமர்த்தியம் கத்தரால் வந்தது, எல்லாம் கத்தரால் வந்தது. அதில் நம்ம தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மதிகேடான பெருமை, இந்த எண்ணம் இல்லாமல் போகதான் ஒரு மனுஷனுக்கு வருது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு தாழ்மையோடு இருந்தால் ஆண்டவர் நம்மை உயர்த்திட்டே இருப்பார். வேதத்தில் நமக்கு தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6, 1 Peter 5:5 இந்த வசனங்கள்லாம் இதுதான் சொல்லுது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நேபுகாத்நேச்சார் பிரம்மாண்டமாய் சகலத்தையும் கட்டி முடித்து விட்டு நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு எழுத்தள்ள அவனுக்கு வீழ்ச்சி அங்கே வந்துச்சு. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான், மிருகத்தை போலானான். சொல்ல போனால் பைத்தியம் பிடித்தது. நமக்கு புரியற மாதிரி நான் சொல்ல போனால் அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. அதுக்கு பிறகு அவன் ராஜ்ய பாரத்தில் சிங்காசனத்தில் உட்கார முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. அந்த பெருமை அவனை தள்ளிச்சு. லூசிபர் அன்றைக்கு பெருமை அடைந்தான், ஆண்டவர் வைத்திருந்த ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். நேபுகாத்நேச்சார் பெருமை அடைந்தான், அவனுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான். பைபிள் நீ எல்லாரையும் பாருங்க. உசியா ராஜா பெருமை அடைந்தான், தேவாலயத்திலே வந்து அவன் தூபம் காட்டினான். அதோடு குஷரோகியாகி தேசத்தை விட்டு தள்ளப்பட்டு அவன் தனித்த வீட்டிலே மரண பரியந்தம் குடியிருந்தான். பைபிள் ஃபுல்லாக தான் இருக்கு. எவன் ஒருவன் தன் உள்ளத்திலே பெருமை அடைகிறானோ, மதிகேடான பெருமை, அது வரும்பொழுது அவன் யாராயிருந்தாலும் ஆண்டவர் தள்ளி போடுவார். உசியா ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் தள்ளப்பட்டான். இந்த நேபுகாத்நேச்சார் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன், அவன் தள்ளப்பட்டான். லூசிபர் தேவ தூதனாயிருந்தவன், பிரதான தூதர்களில் ஒருவனாயிருந்தவன் அதனமான பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான். பெருமை அடைகிறவன் யாராயிருந்தாலும் கண்டிப்பாக தேவ சமூகத்திலிருந்து, தான் இருக்கிற நிலையிலிருந்து கண்டிப்பாய் தள்ளப்படுவான் என்பது உறுதி. இதுல சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாய் அவன் தள்ளப்படுவான். யாராயிருந்தாலும் அவன் கர்த்தரை அறிந்தவனாயிருக்கட்டும், கர்த்தரை அறியாதவனாயிருக்கட்டும், பெருமை அடையும் பொழுது ஆண்டவர் தன்னை அந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் மதிகேடாய் தன்னை உயர்த்தும் பொழுது அவன் யாராயிருந்தாலும் கண்டிப்பாக அவன் கீழான நிலைமைக்கு தள்ளப்படுவான் என்பதற்கு வேதம் முழுவதிலும் சாட்சி இருக்கிறது. வேதம் முழுவதும் அதை குறித்து பேசுகிறது. லூசிபரிலிருந்து, நேபுகாத்நேச்சாரிலிருந்து, உசியா ராஜா என்ற தேவ மனுஷனிலிருந்து எல்லாருமே அதற்கு சாட்சி. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த சூழ்நிலையிலே இவன் தள்ளப்படுகிறதான் அந்த காரியத்தை குறித்துதான் இங்கே தானியேல் சொல்லுகிறான். உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதிலே தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் காலம் வரைக்கும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். அதை நீ உணர்வ வரைக்கும் 7 காலங்கள், 7 சீசன்ஸ் கடந்து போகும். நீ என்னைக்கு உன்னுடைய திறமையினால் நீ இவ்வளவு பெரிய நிலைமையில வந்தேன்னு சொல்லி நீ நினைக்கிறதை விட்டுட்டு ஆண்டவர் தான் என்னை இந்த ஸ்தானத்திலே உயர்த்தினார் என்பதை நீ உணர்கிற வரைக்கும் நீ மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. அதே நிலைமை வந்துச்சு, அவன் பைத்தியகாரனானாம், சிங்காசனத்தில் உட்கார முடியல, காட்டு மிருகங்களை போலானாம். அவனுக்கு சொன்னதெல்லாம் நடந்துச்சு, உடம்புல அப்படியே ஒரு ரக போல ரக்கை போல முளைச்சது, நகங்கள் எல்லாம் பறவை மிருகத்தின் நகத்தை போல வளர்ந்தது, பைத்தியமானான், யாருமே அவனை ஒன்றும் பண்ண முடியல. மாடுகளை போல புள்ளை தின்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ரோட்ல போய் அங்கங்க செடி எல்லாம் புள்ள திங்க ஆரம்பிச்சான், மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு போனான். நிலைமை எப்படி ஆச்சு? பைபிள் இது தெளிவா இருக்குது, ஹிஸ்டரியிலும் கண்டிப்பா இது இருக்கும். அப்படியானால் எதுக்காக இந்த காரியம்னா, ஆண்டவர் தான் சகலத்தையும் அரசாளுகிறவர், ஆண்டவர் தான் உயர்த்துகிறவர், ஆண்டவர் தான் மேன்மைப்படுத்துகிறவர். இதை அவங்க உணர தவறிட்டாங்க, நம்ம உணர தவறக்கூடாது, நமக்கு அது தெரியணும். சரியா இருக்கட்டும். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பலரை உபயோகித்திருக்கிறார் பைபிள்ல. ஆனால் ஒவ்வொன்றுக்கு பிறகு ஒவ்வொரு காரியம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதுல நம்ம என்னென்ன விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு தெரிந்த இவன் இந்த நேபுகாத்நேச்சார் தேவ மனுஷன் கிடையாது, இவன் கர்த்தரை அறியாதவன், புறஜாதி மனுஷன், விக்கிரகங்களை வணங்கினவன். அவனுக்கு அந்த உயர் வரும்போது அந்த அறிவு இல்லாமல் போனதுல நியாயம்தான், அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சிலவை நல்லா உயர்த்தி இருக்கிறார். அந்த எல்லாத்தையும் எடுத்தா பெரிய லிஸ்ட் இருக்குது, ஆனா எல்லாத்தையும் எடுக்க முடியாதனால சும்மா 1-2 மட்டும் நான் காட்டுறேன். யோசேப்பு, பைபிள் நிறைய பேர் இருக்கிறாங்க, யோசேப்பு அவனை கர்த்தர் டாப் லெவல உயர்த்தின, பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரு. தாவீது ஆடுகளில் பிணை இருந்த அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்னும் சொல்லப்போனால் தானியேல், அவனை இதே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் கொண்டு வந்து அவனை பிரதானமான ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவர் உயர்த்துகிறவன். இவங்க எல்லாருமே, இப்ப நான் சொன்ன நபர்கள் எல்லாருமே ஆதிக்குரியவர்கள், அதே நேரத்தில் அரசியல் நிலைமையிலே உயர்த்தப்பட்டவர்கள். புரியுதா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் நேபுகாத்நேச்சர் அவன் ஆவிக்குரியவன் அல்ல, அரசியல் நிலைமையில் உயர்த்தப்பட்டவன். இப்ப நான் சொன்ன நபர்கள் எல்லாருமே ஆவிக்குரியவர்கள். தாவீது ஆவிக்குரியவன், யோசேப்பு ஆவிக்குரியவன், தானியேல் ஆவிக்குரியவன். ஆனால் இவர்கள் எல்லாரும் அரசாங்கத்தின் காரியத்தில் உயர்த்தப்பட்டு உயர்ந்த பதவி வகித்தவர்கள். இவங்களுடைய காரியம் என்ன? ஏன் ஆண்டவர் உயர்த்தினார்? இதுல என்ன காரியம் இருக்குது? அப்ப நம்மளும் அரசியலில் ஈடுபடலாமா? நாமும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டு போவாரா? இது ஒரு கேள்விக்குரிய விஷயம். இப்ப நம்ம எடுத்துக்கலாம், வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 41:38
அப்பொழுது பார்வோன்
தன் ஊழியக்காரரை நோக்கி
தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
உன்னை போல
விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும்
அடங்கி நடக்க கடவர்கள்.
சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான்.
சிங்காசனத்தில், அதாவது பதவியிலே மாத்திரம் நான் உன்னை விட பெரியவனாயிருப்பேன் என்றான்.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார்
பார்
எகிப்து தேசம் முழுமைக்கும்
உன்னை
அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை
கழற்றி
அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி
பொன்
சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து
தன்னுடைய
இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி
தெண்டனிட்டு பணியுங்கள் என்று
அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான்
போதும். பார்வோன் இவனை எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் இந்த யோசேப்பை அதிகாரியாக்கினான். நடந்த சம்பவம் எழுதியிருக்குது, ஆனால் உண்மையிலேயே அந்த ஸ்தானத்தை கொடுத்தவன் பார்வோன் அல்ல, ஆண்டவர் தான் கொடுத்தார் எகிப்து தேசத்திற்கு முழுவதுமாக. ஏன்னா யோசேப்புடைய சரீரத்தின் ஆரம்பமே நமக்கு வேதத்தில் இருக்குது. ஆதியாகமம் 37 அதிகாரத்திலிருந்து யோசேப்புடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அந்த 37 அதிகாரத்தில் அவனுடைய சரித்திரம் ஆரம்பிக்கும் பொழுது யோசேப்புக்கு 17 வயசு. அந்த 17 வயது இளைஞனாய் அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு அவன் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு காலையில் கூட நான் சொன்னேன், தேவன் தமது திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர். நம்மை குறித்த காரியத்தை நமக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நமக்கு முன் அறிவிக்கிறவர். அப்ப இவனுக்கு குறித்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு முன் அறிவித்தார். நீ ஒரு மேய்ப்பனுடைய குடும்பத்திலே 11வது மகனாக ரொம்ப சாதாரண நிலைமையிலே நீ இருக்கிற, ஆனாலும் உன்னை குறித்த என் நோக்கம் திட்டம் என்பது வேற. எல்லாரும் உன்னை பணிந்து கொள்ளும்படியான ஒரு நிலைமையிலே உன்னை நான் உயர்த்துவேன் என்பதற்கு அடையாளமாக 2 சொப்பனங்களை கொடுத்தார். அவன் அரிக்கட்டுகளை அறுக்கிறான், சகோதரர்களும் அறுக்கிறார்கள். இவன் அரிக்கட்டை மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி நின்றது. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கியது. இப்படி ஆண்டவர் திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்லி அவனுடைய வாழ்க்கை குறித்து பேசினார். 17 வயதிலே ஆண்டவர் பேசினது அவனுடைய 30வது வயதில் நிறைவேறிச்சு. இந்த சம்பவம் இப்ப நம்ம வாசித்த வேத பகுதி அவனுக்கு 30 வயதாகும் பொழுது நடந்த காரியம். அதற்கு நடுவிலே பல இடுக்கமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், சிறையிருப்பு, இப்படி பலவிதமான பாதைகளுக்குள் கடந்து திடீர் என்று அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தூக்கி நிற்க வச்சார். தூக்கி நிற்க வச்சு இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். எகிப்து அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்குள் மிகப்பெரிய வல்லமையான சாம்ராஜ்யம், அதுல இப்ப இவன் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். ராஜாவுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன், பதவியில மாத்திரம்தான் நான் உனக்கு மேல ராஜாண்ட ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பேன், ஆனா பவர் என்ற ரீஜில் பார்க்கும்போது உனக்கு தான் ஃபுல் பவர். பதவிதான் ராஜாக்கு, பார்வோனுக்கு, ஆனா பவர்னு பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு தான் ஃபுல் பவர் உனக்கு கொடுத்தாச்சு. உன்னுடைய சித்தம் இல்லாமல் ஒருத்தன் கைய கால கூட ஆட்டக்கூடாதுன்றான். அந்த அளவுக்கு டோட்டல் பவர் உனக்கு கொடுத்தாச்சு. ஏன் இது நடந்துச்சு? ஆவிக்குரியவனை ஆண்டவர் ஏன் அரசியல் காரியத்திலே கொண்டு வந்து அங்க நிறுத்தினார்? அப்ப இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் அரசியல் காரியத்தில் நுழைஞ்சு பெரிய போஸ்டிங் அடையலாமா? கடைசியில் வந்து நான் நடைமுறை காரியத்தை பின்னால பேசுறேன், கவனிக்கணும். இந்த இடத்தில் இந்த ஆவிக்குரியவன் யோசேப்பு சின்ன வயசிலிருந்தே கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து காத்து கொண்டவன். ஆனா இவனை ஆண்டவர் அரசியல் ரீதியாக ஒரு பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் உயர்த்த வேண்டியது என்ன? அதுக்கு என்ன காரணம்? இதற்கு நீங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் தேடணும்னா ஆதியாகமம் 15 அதிகாரத்துக்கு போகணும். அங்கதான் இதுக்கு இந்த கேள்விக்கான பதில் அங்க இருக்குது. இந்த 15 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கூட இன்னும் பிறக்கல. ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார், ஆண்டவரை அவன் கவனமாய் சேவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு திரும்ப 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 ஆண்டவர் உன் சந்ததி இப்படி இருக்குன்னு வாக்கு கொடுத்துட்டே வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் அதை விசுவாசித்தான். 6 வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார்.
அதற்கு அவன்
கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான்.
பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்கும். அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்களிலே ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வரார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே, இதை நான் எப்படி நான் அறிந்து கொள்ளுவேன்? கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன்? எனக்கு நீங்க சொல்லணும், ஒரு அடையாளத்தை சொல்லணும். என் சந்ததியால் சகல ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் கடற்கரை மணலை போல இருப்பாங்கன்னு சொல்றீங்களே, இதற்கு என்ன அடையாளம் சொல்லுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்திலே தன்னுடைய சந்ததியை குறித்த தேவ திட்டத்தை ஆபிரகாம் கேட்கிறான். தன் சந்ததியை குறித்த தேவ திட்டம் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 3 வசனத்திலிருந்து
அதற்கவர்
3 வயது கிடாரியையும்
3 வயது வெள்ளாட்டையும்
3 வயது வெள்ளாட்டையும்
3 வயது ஆட்டுக்கடாவையும்
3 வயது ஆட்டுக்கடாவையும்
ஒரு காட்டுப்புறாவையும்
ஒரு புறாக்குஞ்சையும்
என்னிடத்தில் கொண்டு வா என்றார்.
அவன் அவைகள் எல்லாவற்றையும்
அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து
துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான்.
பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை.
பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின.
அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார்
தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே
பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும்
அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும்
நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன்.
பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள்.
நீ சமாதானத்தோடே
உன் பிதாக்களிடத்தில் சேருவாய்.
நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நாலாம் தலைமுறையிலே
அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள்.
ஏனென்றால்
எமோரியருடைய அக்கிரமம்
இன்னும் நிறைவாகவில்லை என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை குறித்த தேவ திட்டத்தை கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பலி செலுத்துறதுக்கு வா, நான் அதை அறிவிப்பேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னதையெல்லாம் ஆபிராம் கொண்டு போய் அவன் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறான். திகிலும் காரிருளும் அந்த இடத்தில் அவனை மூடியது. ஒரு அந்தகாரம் அவனை சூழ்ந்து கொண்டது. ஏனென்றால் அந்த சந்ததிக்கு நிகழப்போகிற ஒரு அந்தகாரமான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதற்கு முன்பதாக ஒரு அந்தகாரமான இருள் இந்த ஆபிரகாமை சூழ்ந்து கொண்டது. அந்த பலி செலுத்துகிற நேரத்தில் அவனுக்கு நித்திரை வந்தது. அவன் தடுமாறினான். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து பேசுறார், உன் சந்ததியார் 400 வருஷம் அந்நிய தேசத்தில் இருப்பாங்க, தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவாய். கிளீனா சொல்றார், வருஷத்தை துல்லியமாண்டவர் சொல்றார். ஆபிரகாமுக்கு தெளிவா சொல்லிட்டார். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறதையும் வெளியில வரதையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கிளீனா சொல்லிட்டார். எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க, 400 வருஷம் இருப்பாங்க. அந்த 400 வருஷம் முடிவிலே அவர்கள் தேசத்தை விட்டு வெளியே வரும் பொழுது மிகுந்த பொருட்களோடு எப்படி வருவாங்கன்றதும் கிளீனா சொல்றாரு. நிறைய பொருட்களோடு வந்தாங்க, அதே தான் ஆண்டவர் கிளீனா சொல்றாரு. மிகுந்த ஆஸ்தி பொருட்களோடு அவங்க தேசத்தை விட்டு வெளியே வருவாங்க, அதையும் சொன்னார். நீ நல்ல முதிர் வயதுல, அத 175 வயசு அவரகாமுக்கு, அவன் மரணம் அடையும் போது அதன் நல்ல முதிர் வயது வரைக்கும் நீ வாழ்ந்து நீ மரணம் அடைவே. ஆனால் உன் சந்ததியுடைய நிலைமை என்னன்னா, 4 தலைமுறைகள். ஒரு தலைமுறை என்பது 100 வருஷத்தை குறிக்கும். ஆனா இன்னைக்கு 100 வருஷம் கிடையாது. இன்னைக்கு யாருக்கு 100 வருஷம் வாழ்றது கிடையாது தலைமுறை என்று. ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது ஆவரேஜா சாதாரணமா 100 வருஷம் என்பது இருந்துச்சு. அதனாலே ஒரு தலைமுறை என்பது 100 வருஷத்தை குறிக்கும் அந்த காலத்தில். அதனால 400 வருஷம் என்று சொல்லுகிற ஆண்டவர் 4ஆம் தலைமுறைங்கிறார். 4ஆவது தலைமுறையிலே அவர்கள் தேசத்தை விட்டு வெளியில வருவாங்கன்னு சொன்னார், தெளிவா சொன்னார். இப்போ இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தை கூட இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லை, புரியுதுங்களா, இன்னும் குழந்தையே இல்லை. ஆனால் அவனுடைய சந்ததிக்கு நடக்க போகிற கடைசி எவ்வளவு நாட்கள் வருஷம் ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க போகிற காரியங்களை, 100 கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஆண்டவர், அவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத போது ஆண்டவர் பேசினார். ஆண்டவருடைய பிளான் பாருங்க. அப்ப யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டதும், அந்த எகிப்திலே அவன் உயர்த்தப்பட்டதும், அவன் பிரதம மந்திரியாய் உட்கார்ந்ததும் எல்லாமே தேவனுடைய மாஸ்டர் பிளான்ல இருக்குது. ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான். பார்வோன் நினைச்சிருப்பான், நான் இந்த யோசேப்பை உயர்த்தினேன். சிறைச்சாலையில் இருந்த அந்த பான பாத்திரக்காரன் நினைச்சிருப்பான், இவன் அன்னைக்கே சொப்பனம் சொன்னான், அந்த சொப்பனத்தை அதே போல இந்த ராஜாவுக்கும் சொப்பனத்தை சொல்லி நல்லா திடீர்னு உயர்ந்துட்டான் பாய்வேன், அவன் அப்படி நினைச்சிருப்பான். ஒவ்வொருத்தவரும் நினைச்சிருப்பான். ஆனா யோசேப்புக்கு தெரியும், பார்வோன் என்ன உயர்த்தல, என் சொப்பனமும் இவன் கண்ட சொப்பனத்துக்கு சொன்ன அர்த்தமும் என்ன உயர்த்தல, என் ஆண்டவர் என்னை உயர்த்துவேன் என்பதை என் 17 வயசுலேயே சொன்னார். அதுதான் இந்த 30ஆவது வயசுல என் வாழ்க்கையில நடந்திருக்கிறதே தவிர, சொப்பனமோ ஒரு ராஜாவோ என்னை உயர்த்தல, என் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நான் உயர்ந்திருக்கேன். இப்ப இந்த ஆண்டவருடைய திட்டம் யோசேப்பை பொறுத்த வரைக்கும் அவன் லைஃபுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே யோசேப்புக்கு முன்னால யாக்கோபு, யாக்கோபுக்கு முன்னால ஈசாக்கு, ஈசாக்குக்கு முன்னால ஆபிரகாம், அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயே அவனுக்கு பிள்ளையே இல்லாத காலகட்டத்திலேயே நீண்ட காலமாய் 100 கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற விஷயங்களை ஆண்டவர் துல்லியமா சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு அன்றைக்கு பிரதம மந்திரியாய் உயர்த்தப்படாவிட்டால், உலகத்திலே ஒரு பஞ்சம் வராவிட்டால், இந்த யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்கு போயிருக்காது. எகிப்துக்கு போகாவிட்டால் யோசேப்பு இறந்த பிறகு அடுத்த பார்வன் வரும்பொழுது இந்த சந்ததியார் அடிமைகளாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அடிமைகளாக்கப்படாவிட்டால் அவர்கள் 400 வருஷம் அங்கே சேவிக்க நிலைமை இல்லாவிட்டால் அவங்களுடைய காரியமே வேற. கர்த்தர் அந்த 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்பது தேவ திட்டம். அடிமைகள் ஆக்கப்படாமல் இருந்திருந்தால் 400 வருஷம் கழிச்சு மிகுந்த ஆஸ்தியோடு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவ திட்டம். அவங்க வெளியே வருவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன். இப்ப அவன் காலடி மிதித்த தேசத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய தேசத்திலே 400 வருஷம் அடிமைகளாக இருந்து திரும்புவாங்க. அதுக்கு பிறகு இந்த தேசத்தில், நீ கால் மிதித்திருக்கிற இந்த தேசத்தில், அதாவது இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில், புரிதல், இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற இந்த தேசத்தில் இது நடக்குது. இந்த இடத்துல மறுபடியும் வந்து சுதந்தரிப்பார்கள்னு சொன்னார். அதே போல நடந்துச்சு. அப்படின்னா இந்த சம்பவம் யோசேப்பு உயர்த்தப்பட்டது தற்செயலாய் நடந்தது கிடையாது. ஏதோ ஒரு சொப்பனத்தை சொல்லி திடீர்னு உயர்த்தப்பட்டுட்டான் கிடையாது. பார்வோன் இவனை பார்த்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் உயர்த்தினான் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பின்னால் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருக்குது. அது ஆபிரகாமுக்கே சொல்லப்பட்டாச்சு. அந்த திட்டம் தான் படிப்படியாய் உயர்த்தப்பட்டு யோசேப் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கி, கடைசி அவனுடைய காலத்துக்கு பிறகு அந்த ஜனங்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் அவர்கள் அடிமையாயிருந்து வெளியே வந்தார். இதெல்லாம் ஏன் இது 400 வருஷம்? இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்க போகிற காரியத்துக்கு நிழலாட்டமானது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இலட்சகராய் வெளிப்படுவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே 400 இருண்ட வருஷங்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாத 400 இருண்ட வருஷங்கள், அது அடிமைத்தனத்தின் ஆண்டு. அந்த 400 வருஷம் இடைவு இருண்ட காலத்திற்கு பிறகுதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நடந்துச்சு, அதுக்கு நிழல் தான் அது. அப்படிதான் எல்லாமே ஆண்டவருடைய டோட்டல் கண்ட்ரோல் நடந்துட்டு இருக்கிறதே தவிர, எதுவுமே இந்த உலகத்தில், அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், மனுஷனுடைய முயற்சியினால் எதுவும் நடக்கிறதில்லை, மனுஷனுடைய சாமர்த்தியத்தினால் எதுவுமே நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு எலெக்ஷன் நிக்கிறவங்க எல்லாரும் தங்களுடைய சாமர்த்தியம், தங்களுடைய முயற்சி, தங்களுடைய பணம் இதை நினைச்சு செயல்படுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் இங்க சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு மதியானம் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தேன், ஆச்சரியம் அதிர்ச்சியா இருந்துச்சு. 3 கண்டெய்னர் லாரியில 540 கோடி ரூபாய், 570 கோடி ரூபாய் கொண்டு போயிருக்கிறாங்க. 3 கண்டெய்னர் லாரி பிடிச்சிருக்கிறாங்க. அது 570 கோடி ரூபாய் இருந்துச்சான் அந்த 3 கண்டெய்னர் லாரி நேத்து பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இவ்வளவு பணத்தை கொண்டு போறாங்க, என்ன நினைக்கிறாங்க? இந்த பணத்தை கொடுத்து ஜனங்களை விலை கொடுத்து வாங்கி நம்ம ஆட்சியில் உட்கார்ந்தெல்லாம் நினைக்கிறாங்க. அது யாருன்றது நமக்கு தெரியாது, நமக்கு அரசியல் நமக்கு அவசியம் இல்லை, அது எந்த கட்சியும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒன்ன மட்டும் இவர்கள் இந்த மதிகேடர்களுக்கு ஒன்னு தெரியறது இல்லை, அரசாட்சியிலே உட்கார வைக்கிறவர் ஆண்டவர் தான் என்பதை புரிந்து கொண்டது கிடையாது. இல்லையா, தங்கள் பணத்தையினால சாதிக்கலாம் நினைச்சாங்க, கிடையவே கிடையாது. ஆண்டவர் தான் எதையும் செய்யும், ஆண்டவர் தான் உயர்த்தணும், ஆண்டவர் தான் உட்கார வைக்கணும். வேற யாராலும் அதை செய்ய முடியாது, வேற யாராலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. பணத்தினாலேயோ திறமையினாலேயோ ஒருபோதும் இந்த சீட்டில் உட்கார முடியாது. சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே அந்த ஆவிக்குரியவனை கர்த்தர் அரசியல் ரீதியாய் ஒரு பெரிய மனுஷன் ஆக்கினதற்கும் தேவ திட்டம் என்று ஒன்று இருந்தது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தேவ திட்டம், அதுல இணைஞ்சிருந்ததுனாலதான் ஆண்டவர் அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரே தவிர, கர்த்தர் இவனை ஒரு அரசியல் ரீதியாய் ஒரு பிரைம் மினிஸ்டரா உட்கார வைக்கணும்ன்றது அது ஏற்ற விஷயம் கிடையாது. இந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த பாதையிலே கர்த்தர் கொண்டு போறார், அவ்வளவுதான். தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் உருவாக்கினார். இப்படி பார்க்கும் பொழுது இதே போலதான் நம்ம எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். சில தேவ பிள்ளைகளை நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம தானியலுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி ஹைலைட் பண்ணிக்கிட்டே போறேன், எல்லாத்தையும் நான் ரொம்ப எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது, சும்மா சில சில வார்த்தைகளை மாத்திரம் பார்த்துட்டு போலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:3 வாசிக்கலாம்.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு,
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு
தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்,
தன் ராஜ்யத்தின் மேல் 127 தேசாதிபதிகளையும்,
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு,
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு
அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும்
தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள்
விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான்.
120 தேசாதிபதிகள், அந்த 120 பேருக்கு மேலாக 127 பேருக்கு மேலாக 3 பிரதானிகள், அந்த பிரதானிகளிலே ஒருவன் தானியேல். இதிலே ராஜா நினைக்கிறான், இந்த 3 பேர்ல இவனையே சுப்பீரியராக நினைச்சான். என்ன ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்! அப்ப இது என்ன காரணம், என்ன அந்த இடத்தில் தானியேலை வைத்து ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்தினார். ஏன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யம் முழுக்க முழுக்க விக்கிரகத்தையும் பிசாசுகளையும் மாத்திரமே வணங்கி கொண்டிருந்த காரியம். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் நடைமுறை வாழ்க்கையை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கும், மோசமா இருக்கும், தகாததா இருக்கும். அந்த இடத்தில் ஆண்டவர் இவரை உயர்த்தி தான் யார் என்பதை விளங்க பண்ணார். அதுதான் ஆண்டவருடைய காரியம். தன்னுடைய பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சகலத்தையும் காண்பிச்சார், அந்த இடத்துல உயர்த்தி காமிச்சார். சரி, இது ஒரு பக்கம். இன்னும் சில நல்ல பதவியில் இருந்தவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். நெகேமியா இந்த தானியேல் அவனுடைய காலத்துக்கு பின்னாலே வந்ததான அரசாட்சி, மேதிய பெர்சிய அரசாங்க அரசாட்சியிலே இவன் காணப்படுகிறான். முதல் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம்.
ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும்
உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று இருக்கிற உமது அடியாரின் ஜெபத்தையும்
உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கையூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன்
அப்படிங்கிறார் நெகேமியா. நெகேமியாவை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தார் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன், அதாவது கப்பியரர். அப்படின்னா இவன் கொடுத்தாதான் ராஜா சாப்பிடுவான். அப்படின்னா ராஜாவுக்கு மிகவும் நம்பத்தக்க மனுஷன் அந்த போஸ்டிங்ல நெகேமியா இருந்தான். ராஜா வேற யாரையுமே நம்ப மாட்டான். அந்த ராஜாவுடைய உணவு என்ன பாய்சன் பண்ணிடுவாங்க. ஆகையினாலே ராஜா சாப்பிடுகிற பொருளை யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டான். ஒரு நபர் அவன் கையிலிருந்து வந்தாதான் ராஜா சாப்பிடுவான். அவன் எல்லாத்தையும் செக் பண்ணி ராஜாவுக்கு ரொம்ப லாயலா இருந்து ராஜாவின் செக்யூர் சேஃப்டிக்கு அவன் அவ்வளவு தூரம் பொறுப்பெடுத்து கவனிக்கிற மனுஷன், ராஜாவுக்கு க்ளோசஸ்ட் பர்சன், நெருக்கமான நபர் நெகேமியா. இவன் இருந்த காலத்தில் இருந்த அர்த்தசாஸ்டா ராஜா அவன் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தேசத்திற்கு நூற்றுக்கு மேற்பட்ட தேசங்களை அரசாட்சி செய்தவன், அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். அந்த இடத்தில் நெகேமியாவை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தார். ஏன் இந்த நெகேமியாவை கொண்டு பாடடைந்த யூதாவை அந்த தேசத்தை கத்தர் செப்பனிடுவதற்காக அவனை அந்த போஸ்டிங்ல வச்சு ஆண்டவர் தன் காரியத்தை நடத்தினார். ஒரு நோக்கம். இன்னொரு நபரையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் எடுங்க. ஆண்டவர் எப்படி சிலரை உலக காரியத்தை உயர்த்த காரணம் என்ன? ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 18:4 வாசிக்கலாம்.
அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான்.
பஞ்சமோவெனில்
சமாரியாவிலே கொடியதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஓபதியாவை அழைப்பித்தான். ஓபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது
ஓபதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து
அவர்களை கெபிக்கு
ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து
அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து
அவர்களை பராமரித்து வந்தான் ஓபதியா. இந்த ஓபதியா ஆகாப் என்கிற ஒரு துன்மார்க்கமான விக்கிரக ஆராதனை செய்து தேசத்தை விக்கிரகத்தினால் நிறைத்த ஒரு மோசமான ராஜாவின் நாட்களில் அவனுடைய அரண்மனைக்கு அவன் அதிகாரியானான். எந்த இடத்துல ஆண்டவர் யாரை விக்கிரக பாருங்க, ஆகாப் ஒரு துன்மார்க்கன், விக்கிரக ஆராதனைக்காரன், தேசத்தை விக்கிரகத்திலே நிறைத்தவன், தேசத்திலே இருந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணியது, தேசத்தில் இருந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து போட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த தெய்வ மனுஷன், இவனை கர்த்தர் அந்த இடத்துல அரண்மனைக்கு அதிகாரியை வச்சிருந்தார். எந்த இடத்துல என்ன போஸ்டிங் பாருங்க, ஏன் அவன் ஆண்டவர் அங்க வச்சார்? அந்த நாட்களில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் நிமித்தம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய ஜீவியத்திற்கு கேரண்டி இல்லை. அதனால இவன் 100 தீர்க்கதரிசிகளை 2 கபிகளிலே 50-50 பேராக ஒழித்து வைத்து ராஜாவின் அரண்மனையிலிருந்து வேளா வேளைக்கு சாப்பாடு அனுப்பி அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பராமரித்து வந்தான். இதுக்கு தான் ஒபதியாவை ஆண்டவர் அங்க உயர்த்தி வச்சார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு திட்டத்தின்படி தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை அரசியல் ரீதியாக உயர்த்தினார். இது சரித்திரம். சரி, இப்பதான் நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் வரப்போறோம். இன்றைய நிலைப்பாட்டில் ஒரு தேவ பிள்ளை இந்த விஷயத்தில் எப்படி நடக்கணும், ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்ல கிளியரா நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைய நிலைப்பாட்டில், இன்றைக்கு நிலைமையில் தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் நாம் நடக்க வேண்டிய காரியத்தை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருவோம், அரசியல் காரியத்தை புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருவோம். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 18:36 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 18:36.
இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல,
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால்
நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார்.
என்ன கிளியர் ஸ்டேட்மெண்ட், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரிய காரியத்திற்கும் என் ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, உலகத்துக்குரியதும் கிடையாது, இவ்விடத்துக்குரியதும் கிடையாது. ஆகையினாலே நான் இவ்வுலகத்திற்கு அப்பாற்பட்டவன், என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியதல்ல, பரலோக ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, அது ஆவிக்குரிய ராஜ்யம், அதுதான் என்னுடைய ராஜ்யம். நேராண்டவர், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, இவ்விடத்திற்குரியதல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லணும், இவ்வுலகத்திற்குரியதா, இவ்விடத்திற்குரியதா? தேவ பிள்ளைகள் அதில் இருப்பதற்கு எந்த விதத்திலும் ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் இது இல்லை, நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய போட்டோஸ் எல்லாம் நிறைய வரும், வீடியோஸ் எல்லாம், எத்தனை ரெவரண்ட்மார்கள் அங்கேயே போட்டுட்டு, எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை விசுவாசிகள் போய் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு போய் நிற்கிறாங்க அரசியல்வாதிக்கு முன்னால போய். நல்லா தெரியணும், ஆண்டவர் சொல்றார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. ஒரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு அரசியல்வாதிக்கு முன்னால போய் நிக்க கூடாது. நான் உனக்கு ஆதரவு கொடுக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட், எங்க ஜனங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட், தவறான காரியம். ஒரு ஆவிக்குரியவனுக்கு அரசியலில் இடம் கிடையாது, அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். ஆண்டவர் அதை சொல்லல, தெளிவா சொல்றார், நான் இந்த உலகத்திற்குரிய என்னுடைய ராஜ்யம் கிடையாது. நாம உழைக்க வேண்டியது நித்திய ராஜ்யம், பரலோகத்துக்குரிய ராஜ்யம், நிரந்தரமான ராஜ்யம் இருக்குது. இது 5 வருஷம் ராஜ்யம், இதுக்கு இல்ல நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலகமே அவங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது அவன் அதை செய்வான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு தெரியணும், நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு நம்ம செயல்படணுமே தவிர உலகத்திற்குரிய அழிந்து போகிற துன்மார்க்க நாடுகள் செய்கிற ராஜ்யத்துக்கு நம்ம போய் சப்போர்ட் காட்டிட்டு இருக்க கூடாது. தேவ பிள்ளைகள் அதில் கொஞ்சம் கூட அதில் ஈடுபடக்கூடாது. புரியுதா? ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், கிடையாதுன்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அந்த நாட்களில் அவருடைய செயல்பாட்டை உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்டேன். கடக்கடை சில வசனத்தை அப்படி சொல்றேன், வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 15வது வசனத்தை வாசிங்க. 6:15.
ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்துக் கொண்டு போக,
மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து
மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
இயேசு கிறிஸ்துவர் ராஜாவாக்குறதுக்கு அன்னைக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு பின்னால பெரிய ஃபாலோயர்ஸ் இருந்தாங்க, பெருங்கூட்டம் அவருக்கு பின்னால் இருந்துச்சு. யூதர்கள் அன்றைக்கு ரோமர்களுக்கு அடிமைகளா இருந்தாங்க. ஆனா ரோமன் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கிறதற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தேவை. ஜனங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு பெற்ற ஒரு மனுஷன் இருந்தால் அவர்களை, அந்த நபரை ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக தூக்கி நிறுத்தி ராஜாவாக்கி அந்த நபர் மூலமாய் போராட்டத்தை நடத்தி அரசாட்சியை கைப்பற்றுவதற்கு அன்றைக்கு யூதர்கள் நினைச்சாங்க, அரசியல் ரீதியை யோசிச்சாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது, பெரிய ஆதரவு பெற்ற ஒரு நபரா இருக்கிறான்னு பார்த்த உடனே இவரை ராஜாவாக்குன்னு நினைச்சாங்களாம். பார்த்தாரோ, உங்க மனசுல என்ன ராஜாவாக்குன்னு நினைக்கிறீங்க, உடனே அந்த இடத்த காலி பண்ணார். காலி பண்ண நேரம் மரமேல ஏறிட்டார் ஜெபிக்கிறதுக்கு. தன்னை ராஜாவாக்கு நினைக்கிற கூட்டத்தை பார்த்தோட அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. இந்த ஜனங்களோட நம்ம இருக்கக்கூடாது, என்ன ராஜாவாக்க ட்ரை பண்றான். இயேசு கிறிஸ்து பாருங்க, உலக பிரகாரமாய் ஒருவன் தன்னை ராஜாவாக்க நினைக்கிறான் அந்த இடத்த விட்டு ஓடி தான் போனார். அதற்கு போய் அவர் சம்மதம் தெரிவிச்சு, ஆதரவு தெரிவிச்சு நிக்கல. அவர் நானும் ஒரு கேண்டிடேட் அப்படின்ட்டு அவர் நிக்கல, இல்ல அவர் அதுல நிக்கல, ஓடியே போயிட்டார். மலைமலை ஏறி பிதாவோடு பேசுவதற்கு அவர் போயிட்டார். இன்னும் கொஞ்சம் சொல்றேன், இந்த உலகத்தில் நமக்கு நடைமுறை சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியல் ரீதியாக சில ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறதாக பல செய்திகள் வரும். இப்ப சமீபத்தில் கூட கேரளால உமன் சாண்டி சீஃப் மினிஸ்டர் அந்தவருடைய குறித்து வாட்ஸ்அப்ல சில போட்டோஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சு. குறிப்பா குட் ஃப்ரைடே, அதுக்கு முன்னால இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த காரியம் நடந்த போது நடந்த சர்வீஸ்ல நடந்த விஷயங்களை எனக்கு போட்டோஸ் வந்துச்சு, நான் பார்த்தேன். குருத்தோலை ஞாயிறு வரும்பொழுது ரோட்ல எல்லாம் ஓலையில் எடுத்து பவனி வராங்க, அதுல உமன் சாண்டி ஓலை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ரோட்ல அவர் ஓலையை பிடிச்சிட்டு ரோட்ல பவனி போறாரு சீஃப் மினிஸ்டர். குட் ஃப்ரைடே சர்வீஸோ ஈஸ்டர் சர்வீஸோ தெரியல, சர்வீஸ்ல எல்லாரும் யூஸ்வலாவே அந்த மாதிரி சர்வீஸ்ல ஸ்பெஷல் சர்வீஸ்ல கூட்டம் ஜாஸ்தி வரும். இவர் லேட்டா போயிட்டாரு பொழுது சர்ச்சுக்கு, கூட்டம் ஃபுல்லா சர்ச்சை நிறைச்சிருச்சு, எதுக்கு இடம் இல்ல, சர்ச்சில் வாசல்ல படிக்கிறது உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சீஃப் மினிஸ்டர் கேரளால. அங்க வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம சீஃப் மினிஸ்டர் உட்காருவாங்களா போய் வாசல்ல, அது வேற விஷயம். அங்க போய் சர்ச்சு வாசல்ல போய் தரையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, உள்ள சேர்ல இடம் கிடைக்கல அவருக்கு. சரி, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், அப்படி தாழ்மையா இருக்கிறது நல்ல விஷயம் தான். அது விஷயம், நான் ஆந்திராவுக்கு அடிக்கடி நான் ஊழியத்தில் பிரயாணப்பட்டிருக்கிறேன். ஆந்திராவுக்கு போகும்பொழுது அந்த நாட்கள் அப்பெல்லாம் நிறைய ராஜசேகர் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவர் ஒரு விசுவாசி, அவரை பத்தி நல்லா பேசுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆதரவா இருந்தார்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் அப்ப அந்த நான் அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்த காலத்துல நாங்க நிறைய ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். கிறிஸ்தவ உலகத்தில் அவருக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு, அதனால ஒரு அகால மரணம் அடைஞ்சார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் சில விஷயத்தை யோசிக்கிறேன், அவரை பத்தி நான் ரொம்ப ஆராய்ஞ்சதெல்லாம் கிடையாது. ஆனால் சமீபத்தில் இப்பொழுது அவர் மரணத்துக்கு பிறகெல்லாம் சில விஷயங்களை பார்க்கும்போது, அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய காரியத்தெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு இன்னைக்கு அந்த ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சில ஆட்கள் எனக்கு பர்சனலா தெரியும், அவருடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஆட்கள் எனக்கு தெரியும். இந்த ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது ராஜசேகர் ரெட்டியுடைய ப்ராப்பர்ட்டி ஆந்திரால பல 100 பல 1000 கோடி அவங்களுக்கு இருக்கிறதான ப்ராப்பர்ட்டி பலாயிரம் கோடி இருக்குது. எப்படி வந்துச்சு? கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வந்திருக்குமோ? சான்ஸ் இல்லை. அப்படி வந்திருக்க சான்ஸ் கிடையாது. அவ்வளவு பெரிய சொத்து உழைச்சு சம்பாரிச்சு பிசினஸ் பண்ணியெல்லாம் அவ்வளவு பெரிய சொத்து வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ராஜசேகர் ரெட்டி ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் வந்த மனுஷன் இல்லையா? அப்படி வந்த ஆள் தான். இன்னைக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருக்குது. ஆந்திரால எப்படி வந்துச்சு? அரசியல் வந்துச்சு. நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது ஒருவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குமே தவிர கட்டி எழுப்ப முடியாது என்பதுதான் தெளிவான காரியம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, அன்னைக்கு தாவீது இருந்ததோ அல்லது யோசேப் இருந்ததோ, அன்னைக்கு அவங்க எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த போது அதெல்லாம் வந்து ஒரு சாம்ராஜ்யம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதுல ஒருவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்தால் அவன் எல்லா மதத்தையும் அனுசரித்து போக வேண்டும். நான் ஒரு கிறிஸ்டின், சர்ச்சுக்கு வேணா போய்க்கலாம், ஆனா நாளைக்கு ஒரு இந்து கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த சீஃப் மினிஸ்டர் அங்க போய் உட்காரணும் மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஜனத்திற்கும் அவன் பொதுவான மனுஷனா அவன் தன்னை காட்டிக்கொள்ளணும். ஒரு இந்து கோயில் ஒரு முக்கியமான காரியம், அவன் அங்க போய் உட்கார்ந்தாகணும், பங்கு பெறணும், அதுல பேசணும். தவிர்க்க முடியாது. ஒரு உத்தமமான உண்மையான விசுவாசி அதை செய்ய முடியுமா? முடியாது. ஏதாவது ஒன்றுதான் செய்ய முடியும். ரெண்டு எஜமான கூலி செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு நடைமுறை காரியத்தில் சாத்தியம் கிடையாது. கடைசியா உன்னை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்னு தீமோத்தேயும் 2:4.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
எல்லா
மனுஷருக்காகவும்
விண்ணப்பங்களையும்
ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும்
ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
நல்லொழுக்கத்தோடும்
கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி
ராஜாக்களுக்காகவும்
அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
அப்படியே செய்ய வேண்டும்.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக
அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்.
ஏனென்றால் அது ஏன் அவ்வளவு நன்மையும் பிரியமா இருக்குன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்,
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
நம்முடைய ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்ப நம்முடைய நிலைப்பாடு என்ன? நமக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றார், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணு. அதைத்தான் நீ பண்ணுங்கிற. ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். அந்த எல்லா மனுஷருடைய லிஸ்ட்ல ராஜாக்கள் அதிகாரத்தில் இருக்கிற யாவரையும் கர்த்தர் உள்ள கொண்டு வராரு. அப்ப நம்முடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், கேபினட் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு நம்ம போய் மோடிக்கோ அல்லது ஜெயலலிதாக்கோ அல்லது கருணாநிதிக்கோ நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று சொல்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லாம இருக்கலாம், சொல்லக்கூடிய சூழ்நிலை நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவங்களை கூட நான் ரட்சிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்ல, அவன் ரட்சிக்கப்படுறதுக்காக நீ ஜெபம் பண்ணுனாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ரட்சிக்கப்படாம இருக்கிறான். அப்ப உயர்ந்த பதவியில் அரசியலில் உட்கார்ந்து இருக்கிறான், எப்படிப்பட்டவன் தான் உட்கார்றான்? வந்து ரட்சிக்கப்படாதவன் இருக்கிறான். அப்ப நம்முடைய வேலை என்ன? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வேலை என்ன? அவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர அரசியலில் போய் ஒரு தேவ பிள்ளை ஈடுபடக்கூடாது. இதுதான் தெளிவான காரியம். அவர் ரட்சிப்புக்காக நம்ம என்னைக்குமே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாகத்தான் இருக்கணுமே தவிர அரசியல்வாதியாய் ஒரு ஆவிக்குரியவன் மாறிவிடக்கூடாது. அவர் ரட்சிப்புக்காக ஜெபித்த நம்மை ஆவிக்குரியவர்களாக நாம் நிலைப்பாட்டை வைக்கணுமே தவிர அதுல போய் அவங்களோட சம்பந்தம் கலந்து விடக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த நிலைதான் அவர் வைக்கிறார். அப்ப இதிலிருந்து நம்ம தெளிவா இருக்கணும். ஸ்பிரிச்சுவலா நம்ம எதையுமே அட்டம் பண்ணணுமே தவிர மற்றவங்களை போல இவன் அதுல இருக்கிறான், இவன் இருக்கிறான், நானும் அதுல இருக்கிறேன், அந்த கூட்டத்தோடு கும்பல்ல நம்ம போய் நிக்க கூடாது. அது நமக்கு தகாத காரியம். சரி, லாஸ்ட் ஒரே கவுன்சிலிங். இப்ப இப்படி எல்லாம் நாளைக்கு இத்தனை பேர் நிக்கிறாங்களே, யாருக்குங்க ஓட்டு போடுறது? நான் இப்ப ஓட்டு சேகரிக்க வரல. ஒருத்தர் நான் தான் சீஃப் மினிஸ்டர், நாலு பேர் நிக்கிறாங்கல்ல, நான் தான் முதலமைச்சர், நாலு பேர் நிக்கிறாங்க. ஒரு அம்மா இல்ல, எல்லாம் கீழே விழுகிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்ற, நடக்க முடியாம இருக்கிறாரு. ஒருத்தர் பேச முடியாம இருக்க, பேசாம புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரு கோணத்தில் நிக்கிறாங்க. இதுல யார சீஃப் மினிஸ்டர் ஆக்குறது? அது நம்ம வேலை இல்லை, கவலைப்படாதீங்க. இப்போ இதுல யார் ரட்சிக்கப்பட்டவன்? இந்த நாலு பேர்ல ரட்சிக்கப்பட்டது யாரு? யார் தேவ பிள்ளை? யாருமே இல்லை. அப்ப யாருக்கு நீங்க ஓட்டு போடுறது? திருடனா கொள்ளக்காரனா? யாரை தெரிந்தெடுப்பது? ஒரு திருடனை தெரிந்து கொள்ள இருக்கிறது நாலு நாலு கோணம். இதுல யாரை தெரிந்து கொள்வது? திருடனை தெரிந்து கொள்றதா, கொள்ளக்காரன தெரிந்து கொள்றதா, வழிபறி காரணம் தெரிந்து கொள்றதா? யாரை தெரிந்து கொள்றது? நாலுமே இப்படி இருக்கும்போது ஜெபம் பண்ணி உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் எதை செய்யறார் அதை செய்யணும். நம்ம கடமை, இது அரசியல்வாதி கிடையாது, நான் அரசியல் சொல்லி பேசல. நம்முடைய கடமை நீங்க என்ன செய்யலாம், செய்யலாம். ஆண்டவர் வந்து ராஜ்யத்தில் ஒருத்தர் உட்கார வைக்கிறார்னா எதை வச்சு உட்கார வைக்கிறாரு? ஓட்டை வச்சுதான் உட்கார வைக்கிறாரு. மேஜிக்ல உட்கார வைக்கிறது இல்லை, ஓட்டை வச்சுதான் ஆண்டவர் உட்கார வைக்கிறாரு. அப்ப அந்த ஓட்டு தேவ பிள்ளைகளும் போடுவதிலே எந்த தப்பு இல்லை. ஆண்டவர் உட்கார வைக்கிறதுக்கு அந்த சோர்ஸ் யூஸ் பண்றாரு, அதுல நம்ம ஓட்டு போடுறதுல தப்பு இல்லை, அதை செய்யறதுல தப்பு இல்லை. பிரதானமா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஜெபிக்கணும். ஓட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறோம், ஆனா டெய்லி இந்த நபருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். Glory to Jesus. நம்முடைய ஆண்டவரும் உயர்த்திருக்கிறார். நேபுகாத்நேச்சாரை போல தேவ மனுஷர்களாகிறார், அரசாங்கத்திலே ராஜ்ய பாரத்தை வகையில் கொடுத்தார். ஒபதியா நெகேமியா போன்றவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை ஆண்டவர் கொடுத்தார். ராஜாக்களுக்கு நம்பகமான ஒரு இடத்தில் அவங்களை கர்த்தர் வச்சார். இதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவதற்காக. அது பழைய ஏற்பாட்டில் அது நடந்துச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது காரியம் இன்னும் வேறு விதமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, இவ்விடத்திற்கு உரியதல்ல, எனக்கும் இந்த உலக சாம்ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அவரை ராஜாவாக்க நினைக்கும் பொழுது அவரை விட்டு விலகி போய் மலையின் மேல் ஏறி ஜெபிக்க போயிட்டார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்றது என்ன? நான் தான் சிலரை உட்கார வைக்கிறேன். அவன் துன்மார்க்கனா இருப்பான், விக்கிரகாராதனைக்காரனா இருப்பான், திருடனா இருப்பான், கொள்ளைக்காரனா இருப்பான். அதிலிருந்து ஒருத்தனை நான் தான் உட்கார வைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரியவன் அந்த இடத்துல உட்கார்ந்து தன்னை ஆவிக்குரியவனாய் நிலைநாட்டிக் கொள்ள முடியாது. நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு, அதில் அதை நிலைநாட்டிக் கொள்ள முடியாது. அதனாலதான் ஒரு துன்மார்க்கனை தான் ஆண்டவர் உட்கார வைக்க முடியும். தேவ பிள்ளையை உட்கார வச்சாங்கன்னா அவங்களால் தேவ பிள்ளைய வாழ முடியாது அந்த போஸ்டிங் இருந்துட்டு. அதனாலதான் ஆண்டவர் சீஃப் மினிஸ்டர் எந்த ஒரு பிலிவர்ஸ் உட்கார வைக்கிறது இல்லை. அப்படி உட்கார்ந்தாலும் அவங்களால பிலிவர்ஸ் வாழ முடியறது இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் அப்படி இருக்கும் பொழுது நம்மள ஆண்டவர் என்ன சொல்றார்? ஜெபி, அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணினார். அடுத்தபடியாக ஆண்டவர் ஒருத்தரை உட்கார வைக்கிறதற்கு ஆண்டவர் ஓட்டிங் மூலமாக வைக்கிறார். அதிலே நம்முடைய கடமை நாம செய்யலாம், தப்பில்லை. ஆனால் அதிலே நம்ம போய் இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் இன்றைய நிலைமையில் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வசனத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, நடத்துங்க, நீங்களே மகிமைப்படுங்க. புதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.